நம்முடைய கிரேட்டர் திங்ஸ் சர்மன் சீரிஸ் வந்து இன்றைக்கு நாம முடிக்க இருக்கிறோம். இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், யூ வில் சீ கிரேட்டர் திங்ஸ் தேன் தீஸ். சோ அதை மையமாக வைத்துதான் கடந்த 6 weeks, including New Year service, 7 weeks. So, over greater things, ஏசுவானவர் யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் செய்த அற்புதங்கள், அடையாளங்களை நாம் ஒவ்வொன்றாக தியானித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். So, the first miracle, water to wine. Greater things, water to wine. அதில் நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். Then, second, scarcity to அபண்டன்ஸ். 5 அப்பம் 2 மீனை கொண்டு தேவன் எப்படி 5000 புருஷர்களுக்கு மேலாக போஷித்தார் என்பதை நாம் தியானித்தோம். அண்ட் தென் கிரேட்டர் திங்ஸ் தேர்ட் சர்மன் சீரீஸ்ல, ரஃப் டு ஸ்மூத். எப்படி பெருங்காற்று அடித்த போது சீஷர்கள் இயேசுவான நடந்து வரதை கண்டார்கள். இயேசுவானவர் அந்த போட்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு பிறகு எப்படி அந்த பெருங்காற்று வந்து அமைதலாக மாறிவிட்டது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். ரஃப் டு ஸ்மூத். And then the fourth week, illness to wellness. ஒரு அபிஷியலுடைய சன் அவன் ஹில்லா இருந்தான், ராஜாவின் மனுஷன் ஒரு குமாரன் வியாதியா இருந்தான், இயேசுவானவர் எப்படி அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் என்பதை நாம் தியானித்தோம். And then greater things-ல 5th message வந்து forsaken but favored. Forsaken but favored. ஒரு மனுஷன் 38 வருஷமாக வியாதி கொண்டிருந்தான், அவனுக்கு இயேசுவானவர் எப்படி சுகத்தை கொடுத்தார். He was forsaken by people, but he was never forsaken by Jesus, and he was favored. அதை குறித்து நாம் தியானிச்சோம். And then last week, blind faith to true faith. பிறவி குருடனாக ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு இயேசுவானவர் பார்வையை கொடுக்கும் போது அவன் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷம், அது மாத்திரமல்ல, முதலாவது அந்த பிறவி குருடன் பார்வையை அடைவதற்காக காணப்பட்டது பிளைண்ட் ஃபெய்த். ஆனால் இறுதியில் அந்த பார்வையெல்லாம் அடைந்து முடித்ததுக்கு அப்புறம் இயேசுவானவர் அவரோடு சம்பாஷணையில் அவன் பெற்றுக்கொண்டது ட்ரூ அண்ட் ஜென்யூன் ஃபெய்த். இயேசுவானவர் பேரில் இருக்கக்கூடிய அந்த ஜென்யூன் ஃபெய்த்தை பெற்றுக்கொள்கிறான். ஸோ இன்றைக்கு கிரீஃப் டு கிராட்டிடியூட். கடைசியாக இயேசுவானவர் செய்த அற்புதம் இந்த யோவானுக்கு எழுந்த சுவிசேஷத்தில் இருப்பது, இந்த லாஸ்ருவை உயிரோடு எழுப்பக்கூடிய இந்த அற்புதம், கிரீஃப் டு கிராட்டிடியூட். இதற்கு பிறகுதான் இயேசுவானவரை கொள்வதற்காக வகை தேடி, அண்ட் தென் வி நோ த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஜான் காஸ்பல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் போயிடும். ஸோ ஜான் காஸ்பல்ல யோவான் கழுந்த சுவிசேஷத்துல சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ், அதற்கு அதிகமாக யோவான் முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். ஆகவேதான் இந்த 7 அற்புதங்களும் மிக முக்கியமான ஒரு அற்புதங்கள். வேதத்தை வைத்திருப்பீர்கள் என்றால் யோவான் கழுந்த சுவிசேஷம் 11 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 11 அதிகாரத்துல குறிப்பாக முதலாவது 3 காரியங்களை நாம் தியானித்து விட்டு அந்த சம்பவத்துக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். ஃபர்ஸ்ட், இதுல பெத்தானியா கிராமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெத்தானியா கிராமம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எருசலேமுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது. ஸோ எருசலேமுக்கு கீழே சவுத் சைட்ல இருக்கக்கூடியதுதான் இந்த பெத்தானியா. அண்ட் தென் இது வந்து யோர்டான் நதிக்கு வெஸ்ட் சைட்ல இருக்கக்கூடியது. 2 பெத்தானியா உண்டு நம்ம பைபிள்ல. அதுல ஒரு பெத்தானியா வந்து அந்த யோர்டான் நதிக்கு வெஸ்ட் சைட்லயும், இன்னொரு பெத்தானியா வந்து யோர்டான் நதிக்கு ஈஸ்ட் சைட்லயும் இருக்கும். பட் ஐ எம் நாட் ஷுர் வெதர் திஸ் இஸ் வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட். பட் யோர்டான் நதி அப்படி இப்படி இருக்குன்னு அப்படின்னா வெஸ்ட் சைட்ல ஒரு பெத்தானியா உண்டு, ஈஸ்ட் சைட்ல ஒரு பெத்தானியா உண்டு. இது வந்து இந்த பெத்தானியா கிராமம் வந்து வெஸ்ட் சைட்ல இருக்கக்கூடியது. ஈஸ்ட் சைட்ல இருக்கக்கூடியதுலதான் யோவான் ஸ்நானகன் வந்து பேப்டிசம் கொடுத்தார் அநேக மக்களுக்கு, குறிப்பாக இயேசுவுக்கும் பேப்டிசம் கொடுத்தது வந்து ஈஸ்ட் சைட்ல. பெத்தானி அப்படின்னு சொல்ல போனா அதனுடைய சிம்பாலிக் மீனிங் என்னன்னா ஹவுஸ் ஆஃப் சஃபரிங். ஹவுஸ் ஆஃப் சஃபரிங். ஸோ நம்ம டைட்டில் கூட கிரீஃப், ஓகே, பட் கிரீஃபோட முடியல, துக்கத்தோட முடியல. இட் எண்ட்ஸ் வித் அ குட் பாசிட்டிவ் நோட், ஓகே, லெட்ஸ் ஹோல்ட் ஆன் டு தட். ஸோ ஹவுஸ் ஆஃப் சஃபரிங், எப்படி ஹவுஸ் ஆஃப் சஃபரிங் வந்து ஹவுஸ் ஆஃப் கிரீஃப், ஹவுஸ் ஆஃப் கஷ்டம், துன்பம், துக்கம் வந்து எப்படி ஒரு சந்தோஷமாக, ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயமாக மாறினது என்பதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அடுத்தது இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் போது நாம் என்கவுண்டர் பண்ண ஒரு கதாபாத்திரம் லாசரஸ். ஓகே, லாசரஸ் குறித்து சுவிசேஷத்துல ரெண்டு இடத்துல வருது. குறிப்பாக இந்த லாசருவை குறித்து யோவான் 11:12 அதிகாரத்துல வருது. இன்னொரு லாசருவை குறித்து நாம் லூக்கால் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். அது எந்த லாசரு? ஐஸ்வர்யவான் நபர்க்கா. ஓகே, ஐஸ்வர்யவானுக்கு கீழே உட்கார்ந்து தரித்திரனாக இருந்த, பருக்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு லாசருவை குறித்து லூக்கால் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். சோ அவன் மறித்து போனோன்னு ஆபிரகாம் அடியில போயிருக்கிறத பாக்குறான். சோ இந்த ஐஸ்வர்யவான் மறித்து போகிறான். சோ அந்த லாசரு, பட் இங்க இருக்கக்கூடிய லாசர் வந்து இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, இந்த லாசர் வந்து கொஞ்சம் பணக்காரன் தான். ஓகே, தரித்திரன் கிடையாது. அவங்க ஃபேமிலி வந்து நல்ல கொஞ்சம் நல்ல பணம் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான். இந்த லாசரஸ் நேம் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, ஹீப்ரூ நேம் எலியேசர். எலியேசர் அப்படின்னா காட் அசிஸ், கடவுள் உதவி செய்யக்கூடியவர் என்கிற ஒரு அர்த்தத்தில இருந்து தான் இந்த லாசரஸ் உடைய நேம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. சோ இந்த ரெண்டு லாசரஸ் செய்தியில நீங்க பாத்தீங்கன்னா, இவள் நோட்டீஸ்ல எப்படி தேவனுடைய கிருபை வந்து இவங்க இரண்டு பேருக்குமே உதவியா இருந்தது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம். அடுத்தது இந்த அற்புதத்துல பாக்குறது மேரி அண்ட் மார்த்தா, சகோதரிகளை நாம் வாசிக்க கேட்டோம். சோ இந்த சகோதரிகளை குறித்தும் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 எல்லாருக்கும் ஃபெமிலியரா இருக்கக்கூடியது. அவர்களை குறித்து என்ன வாசிக்கிறோம்? மார்த்தா, மரியாள், யாரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டால்? மார்த்தாள் ஆர் மரியாள்? மரியாள். ஓகே, குட். ஓகே, மரியாள். ஆனால் மார்த்தா வந்து பல வேலைகளை செய்வதில் கவனம் செலுத்திட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இந்த ஜான் 11:12 நீங்க பார்த்தா கூட கிட்டத்தட்ட அதே விதமான ஒரு பாயிண்ட வந்து நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஈவன் ஜான் 12:2 நீங்க பாத்தீங்கன்னா, மார்த்தாலோ பணிவிடை செய்தால் அப்படின்னு சொல்லியிருக்கோம், மேரி என்ன பண்ணான்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மரியாள் வெளியேற பெற்ற கலங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ஆற்றல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். சோ இந்த ரெண்டு பகுதியில வச்சு பார்க்கும் போது இந்த மேரி அண்ட் மார்த்தாவை குறித்து என்ன வாசிக்கிறோம்னா, மார்த்தா வந்து பிரைமரி டிட்டர்மைன்ட் ஒர்க்கர், வேலை செய்கிற ஒரு பணிவிடை செய்கிறவள். ஆனா மேரியை நீங்க பார்க்கும் போது அஸ் அ வர்ஷிப்ஃபுல் பர்சன், அவளை ஒரு ஒர்க்கராக பார்க்கிறோம். மேரியை வந்து ஒரு வர்ஷிப்ஃபுல் பர்சனாக நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த மேரி செய்த காரியத்தை வந்து மார்க் எழுதின சுவிசேஷத்திலையும் மத்திய எழுதின சுவிசேஷத்திலையும் பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்னா, இந்த சுவிசேஷம் உலகத்தின் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதோ அப்ப இந்த மரியாள் செய்த இந்த ஒரு ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஆராதனை வந்து சொல்லப்படும் என்று வேதத்தில் தீர்க்க தரிசனமாக நாம் வாசிக்க கேட்கிறோம். யோவான் 11:3 அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் இந்த மேரி அண்ட் மார்த்தா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். சோ லார்ட், ஹீ ஹூம் யூ லவ் இஸ் இல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்க 5 பாத்தீங்க அப்படின்னா, ஏசு மார்த்தால் இடத்திலும் அவருடைய சகோதரிடத்திலும் லாசர் இடத்திலும் அன்பா இருந்தார் அப்படின்னு சொல்லி. சோ நாட் ஒன்லி he loved Lazarus, he also loved Mary and Martha. இந்த ஃபேமிலியோட ஒரு நல்ல ஒரு அன்பும் ஒரு சிநேகமா இருந்ததுதான் இயேசுவானவர். ஒருவேளை இங்க லாசரு விட்ட அன்பா இருந்தார், மரியாள் மார்த்தாவிடம் அன்பா இருந்தால் சிநேகமா இருந்தார் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கும் போது கடவுளுடைய அன்புல டிஸ்பாரிட்டி இருக்குமா என்ற ஒரு கேள்வி நமக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன் லாஸ்ட் ரூம் மேல் அன்பா இருந்தார், மரியாள் மார்த்தாள் மேல் அன்பா இருந்தார்? கடவுளுடைய அன்புல வந்து டிஸ்பாரிட்டி கிடையாது. தெர் இஸ் நோ டிஸ்பாரிட்டி இன் ஜீசஸ் லவ். யோவான் 3:16 நம்ம பார்க்கும்போது அவருடைய அன்பை பத்தி நம்ம தெரிந்து கொள்கிறோம். காட் சோ லவ் த வேர்ல்ட், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சோ அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் அவர் அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இந்த பகுதியில லாஸ்ருவே அன்பு கூர்ந்தார், மரியாள் மார்த்தாலை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லும் போது நம்ம வந்து தவறாக அதை புரிந்து கொள்ளக்கூடாது. ஒருவேளை அவருடைய அன்பு ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் என்று நாம் தவறாக புரிந்து விடக்கூடாது. தேவன் நம் ஒவ்வொருவர் மேலும் மிகவும் அன்புள்ளவராய் இருக்கிறார். இப்படி சொல்ல வரும்போது 4 வாசிக்கிறோம், இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். இந்த வியாதி வந்து மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் தெளிவா சொல்றார். ரெண்டு காரியம், ஓகே, இத பல விதத்துல நம்ம சிந்திக்கலாம், தியானிக்கலாம். ரெண்டு விதம், ஒன்று வந்து ஒருவேளை லாஸ்ருவை குறித்தே இயேசுவானவர் சொல்லியிருக்கலாம், ஏன்னா லாஸ்ரு மறிக்க போகிறான், இயேசுவானவர் எப்படியும் அவனுக்கு உயிர் கொடுக்க போறார், ஜீவன் கொடுக்க போறார். இத மையமாக வைத்து இயேசுவானவர் இதை சொல்லியிருக்கலாம், தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இன்னொரு விதம் பாத்தீங்கன்னா, இதே போலதான் போன வாரம் நாம் தியானிக்கும் போது அந்த பிறவிக்குடன் கூட சீஷர்கள் வந்து இவன் செய்த பாவமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். அப்ப இயேசு என்ன சொல்றாரு, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ லாஸ்ட் வீக் அது குறித்து நாம் தியானித்தோம். சோ ஒருவேளை லாஸ்ட்வை மையமாக வைத்து இயேசுவானவர் இதை சொல்லியிருக்கலாம். இன்னொரு விதமாக நாம் யோசிக்கும் போது, ஒருவேளை இது இயேசுவானவர் அவர் மரித்து அவர் உயிர்த்தெழ போகிறார், அந்த மகிமையான காரியத்தை குறித்து கூட இயேசுவானவர் இந்த வசனத்துல இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக லாஸ்ருவுக்கு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் சொல்றார். சோ இந்த செய்தி கேட்ட உடனே அன்பா இருக்கிறவர் தான், ஆனாலும் தாம் இருந்த இடத்துல 2 தங்கிடுறார். இயேசு சுவாமி 2 தங்கி விடுகிறார். இயேசுவானவர் உண்மையிலே லாஸ்ருவை சிநேகித்தார் என்றால், அல்லது உண்மையாகவே மரியாளையும் மார்த்தாளையும் அன்பு கூர்ந்தார் என்றால், ஏன் 2 அவர் தங்கியிருக்க வேண்டும்? பொதுவாக மனிதர்கள் நம்ம எதிர்பார்க்கிறது வந்து, ஓகே, 2 ஒன்னு வந்து we want to avoid all pain suffering, okay, pain suffering வந்து we want to avoid as long as we live we don't want pain and suffering. அடுத்தது மனிதர்கள் எதிர்பார்க்கிறது என்னன்னா இமீடியட் ஆக்சன், ஓகே, பெயினே வரக்கூடாது, சஃபரிங் வரக்கூடாது, அப்படியே வந்துட்டா கூட வி வாண்ட் இமீடியட் ஆக்ஷன் ஃப்ரம் காட், இல்ல வி ப்ரே அண்ட் வி வாண்ட் காட் டு ஆன்சர் அவர் ப்ரேயர்ஸ். இந்த பெயின் சஃபரிங் இதெல்லாம் நம்ம விட்டு உடனடியாக நீங்கி போக வேண்டும் என்பதுதான் பொதுவாக ஜனங்கள் வந்து விரும்புவாங்க. ஒருவேளை இந்த காரியத்தை இயேசுவானவர் டீச் பண்றதுக்காக இப்படி டிலே பண்ணாரா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா இந்த பெயின் அண்ட் சஃபரிங் குறித்து பார்க்கும்போது சங்கீதக்காரனும் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்றான். அதே போல யோபுவும் ஒரு அருமையான வார்த்தையை சொல்றாரு. சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னா, சங்கீதம் 119:71, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இட் இஸ் குட் ஃபார் மீ தட் ஐ வாஸ் ஹம்பிள்ட் சோ தட் ஐ மைட் லேர்ன் யுவர் ஸ்டாட்யூட்ஸ். ஓகே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது அப்படின்னு சொல்லி தாவீத் சொல்றான். அடுத்தது யோபு என்ன சொல்றாருன்னா, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். When he has tested me, I shall come out like gold. இந்த பெயின் அண்ட் சஃபரிங் என்கவுண்டர் பண்ணவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் சோதிக்கப்பட்டது நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை கை கொள்கிறேன், நான் பொன்னாக விளங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல நீங்க வேதத்துல பார்த்தாலும், ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் யோசேப்பு, ஜோசப் எடுத்துக்கோங்களேன், he had a dream of becoming a ruler. ஆனா அது அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 13 years ஆச்சு, 13 வருடம். ஆனா அந்த அவன் இந்த ப்ராசஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி ப்ராசஸ் கிடையாது. அவனை அவனுடைய சகோதரர்கள் விற்று போட்டுடுறாங்க, அடுத்தது போச்சிப்பார் அரண்மனைக்கு போறான், அடுத்தது பிரிசனுக்கு போறான். ரெண்டு பேர் அதுல ஒருத்த வந்து நான் உண்மை நினைவு கூறுவேன்றான், ஆனா மறந்துடுறான் அவனும். ஆனா ஏற்ற நேரத்துல ஆண்டவர் வந்து அவனை அந்த அரண்மனைக்குள்ள கொண்டு போறாரு. And he became the prime minister. But it took 13 years. அதே போலதான் தாவீது, தாவீது நாம் எடுத்துக்கொள்வோம் என்றாலும் he was anointed as king. ஆனா it took almost 20 years to really take that position and rule Israel. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆடு மேய்க்கிறவனாக இருந்த அவனுக்கு வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு. ஆனா கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் வேதத்துல பார்க்கும்போது பெயின், சஃபரிங், எஸ் தேவனுடைய ஊழியர்கள் அதை அதை அனுபவித்ததுனால பிரமாணங்களை கை கொள்கிறேன் சொல்றாங்க, பொன்னாக விளங்கிட்டேன் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, யோசேப்பு அதே போல தாவீது இவளுடைய வாழ்க்கையில பொறுமையா இருந்ததுனால அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமும் பெரியது. பட் ஆனால் இன்றைக்கு நாம் தாவீதை போலவும் அல்லது யோசேப்பை போலவும் பொறுமையாக இருக்கவும் நாம் விரும்புவது கிடையாது. அதே போல தாவீதை போலவும் யோபுவை போலவும் பெயின் அண்ட் சஃபரிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதற்கும் நாம் ஆயத்தம் கிடையாது. ஜீசஸ் வந்து 2 நாள் அங்கேயே தங்கிடுறார். டெத்து தான் பரிதபிக்கப்படக்கூடிய கடைசி சத்ரு, மரணம் அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அதான் பெயின்ஃபுல் திங், வியாதி வரலாம், மற்றபடி வேலையில கஷ்டங்கள் வரலாம், ஆனால் இழப்பு என்பது வந்து அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. பட் ஆனாலும் இயேசுவானவர் 2 நாள் தங்கிறார். அவர் ஜீசஸ் இருந்த இடத்துல இருந்து பெத்தானியாவுக்கு போக வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா 20 miles தூரம் அவங்க சர்வன்ஸ் வந்து சொன்னது, அப்புறம் அவங்க போனது, தென் 2 days இருந்தது. ஆக மொத்தம் பார்த்தா இயேசுவானவர் அந்த பகுதிக்கு போவதற்கு முன்னதாகவே லாசரு மரித்து விடுகிறான். He delayed. Jesus delayed, but with a purpose. Okay? சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் காலம் தாமதிப்பது என்பது வந்து ஆண்டவர் நம்மை மறந்து விடுகிறது அல்ல. ஓகே, இஸ் டிலேஸ் ஆர் நாட் இஸ் டினாயல்ஸ். இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை தேவன் அனுமதிக்கிறார் என்றால் அதில் ஒரு பெரிய ஒரு நோக்கம் உண்டு. இதற்கு பிறகு என்ன நடக்கு அப்படின்னா, 2 நாள் தங்கும் போது சீஷர்களோடு அவர் சம்பாஷிக்கிறார். அதுதான் அடுத்த அந்த 11th chapter நாம் பார்க்கிறோம். என்ன சம்பாஷிக்கிறார் அப்படின்னா, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நான் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள், லெட்ஸ் கோ டு ஜுடேயா. அப்போ சீஷர்கள் வந்து, ஐயோ உங்களை கல்லறிய தேடுறாங்களே, உங்க கொண்டு போட தேடுறாங்களே, இப்போ நம்ம எதுக்கு யூதேயாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப திரும்பவும் சொல்றார் இயேசுவானவர், 11th வசனத்துல, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். நித்திரை அடைந்திருக்கிறான், தூங்கிக் கொண்டிருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் சொல்றார். அப்போ சீஷர்கள் என்ன சொல்றாங்களா, நித்திரை அடைந்திருந்தானால் சுகம் அடைவான், தூங்கிட்டு இருக்கிற அவனை போய் நீங்க எதுக்கு போய் எழுப்புன்னு, அவனே எழும்பிடுவானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் திரும்ப இயேசுவானவர் சொல்ற, ராசரு மரித்து போனான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த காரியம் ஒருவேளை ஃபர்ஸ்ட்ல தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த பகுதியில் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். சோ டிசைபிள்ஸோட சம்பாஷிக்கும் போது இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக இந்த டிசைபிள்ஸ் வந்து விசுவாசம் உள்ளவர்களாக மாறுவார்கள் என்று இயேசுவை சந்தோஷப்படுறார். சோ ஒருவேளை எஸ் பாடு, உபத்திரவம், கஷ்டம், லாசுவை இழந்து தவிக்கிற ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு வியாகுலம், ஒரு கிரீஃப், பட் ஸ்டில் ஜீசஸ் வந்து அவருடைய பிளான்ல இது அவருடைய மகிமைக்கு ஏற்றதா இருக்கணும்னு சொல்லி பாக்குறாரு. நெக்ஸ்ட் டிசைபிள்ஸ் வந்து இன்னும் விசுவாசத்துல வளர்ந்து பெருகுவாங்க இந்த ஒரு சம்பவத்தை நேரடியாக பார்க்கும் போது. ஏன்னா இதுதான் இயேசுவானவர் செய்ய போற கடைசி ஒரு அற்புதம், யோவான்கள் சுவிசேஷத்துல வாசிக்கும் போது. சோ இந்த அற்புதத்துல கூட இந்த சீஷர்கள் விசுவாசிக்காவிட்டால் எப்ப விசுவாசிப்பாங்க? ஒருவேளை இதுதான் ஒரு அல்டிமேட் மிராக்கிள், அல்லது இதான் கிளைமேக்ஸ், உச்சக்கட்டம் என்று சொல்லலாம். அப்போ தோமா சொல்றாரு, அப்ப கூட தோமா அந்த பாயிண்ட பெற்றுக்கொள்ளல, ரைட்? என்ன சொல்றாருன்னா, தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம், வாருங்கள். சோ ஒருவேளை ஜீசஸ் சொல்றாரு லாஸ்ரவை உயிரோடு எழுப்ப போறோம், அவன் நித்திரை அடைஞ்சிட்டு இருக்கான், அவனை போய் எழுப்ப போகிறேன்னு சொல்லும் போது கூட தோமாக்கு அப்ப கூட விசுவாசம் வரல. அவன் சொல்றான், ஓகே லெட்ஸ் கோ. அவர் கூப்பிடுறாரு, யூதேக்கு போனாருன்னா நம்மளும் சேர்ந்து அவரோட சாவ போறோம், போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோமா சொல்ல எல்லாரும் சேர்ந்து புறப்பட்டு போறாங்க. அதுக்கு பிறகுதான் மார்த்தாவோட வரக்கூடிய ஒரு என்கவுண்டர். சோ இயேசு போறாரு, 17 வாசிக்கிறோம். அந்த பெத்தானியா ஊர் வந்து எருசலேமுக்கு 2 மைல் தூரம். அங்க போய் பாக்குறாரு, யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்தார்கள். மார்த்தாள் மரியாள் வீடு வந்து நிறைய கூட்டமா இருக்குது. பொதுவா இந்த ஜூயிஷ் கஸ்டம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மரிக்கும் தருவாயில வந்து விசிட் பண்றது, ப்ரே பண்றது வந்து அவங்களுடைய முக்கியமான ஒரு ஒரு கடமை யூதர்களுடைய கலாச்சாரத்துல. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா 7 days இந்த அவங்களுடைய கலாச்சாரம் படி துக்கம் கொண்டாடுவாங்களாம். 7 days, அதுக்கு பெயர் கூட சிவா என்று பெயராம், அந்த 7 days. சோ அந்த 7 days நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து துக்கம் விசாரிப்பாங்க. ஆனா இது 7 weeksோட முடியாது, கிட்டத்தட்ட சாரி 7 daysோட முடியாது. இன்னொரு 3 வாரம் அடுத்த ஒரு துக்கம் விசாரிப்பது, அப்புறம் 1 year இன்னொரு ஒரு லாங் டேர்ம் துக்கம் விசாரிப்பது, இப்படி யூதர்களுடைய கலாச்சாரத்துல உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ துக்கம் விசாரிப்பதற்காக நிறைய பேர் மார்த்தா மரியாள் வீட்டுக்கு வராங்க. சோ இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே மார்த்தா தான் எதிர்கொண்டு போகிறாள், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ மார்த்தாள், முதல்ல சீஷர்கள், முதல்ல சீஷர்களுக்கு முன்பதாக வேலைக்காரர்கள், ஓகே, தேவனுடைய மகிமை விளங்கும்படியாக இது நடக்குன்னு சொல்றாரு. அடுத்தது விசுவாசம், நீங்கள் விசுவாசத்துல பெருகும்படியாக இது நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்போ மார்த்தாள், இவளுடைய சம்பாஷணையில் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான். மார்த்தாளுக்கு இருந்தது என்னன்னா, நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவன் சுகத்தோடு வந்திருப்பான், மறுத்திருக்கவே மாட்டான். இந்த வசனத்தின் மூலமா நாம் அறிந்து கொள்றது என்னன்னா, இன்னும் மார்த்தாளுக்கு என்ன ஒரு விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசம்னா, ஓகே, இயேசுவானவரால் சுகம் கொடுக்க முடியும், அந்த ஒரு விசுவாசம் தான். இயேசுவால் மரித்த லாசரு உயிரோடு கொண்டு வர முடியும் என்கிற விசுவாசம் கிடையாது. நீர் இங்க இருந்தீரேன் ஆனால் அவன் மரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ திரும்ப இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மார்த்தா சொல்றார், எஸ், உயிர்த்தெழுதல் நடக்கும் போது கடைசி காலத்துல அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான், இப்போ நடக்க வாய்ப்பு இல்லை, அந்த ஒரு விசுவாசம் கிடையாது மார்த்தாள் கிட்ட. உயிர்த்தெழுவான் கண்டிப்பா, லாஸ்ட்ல உயிர்த்தெழுவான், எப்போ, கடைசி காலத்துல உயிர்த்தெழுந்திருக்கு, அந்த டைம்ல கடைசி நாள்ல அவன் நிச்சயமாக உயிர்த்தெழுவான். பொதுவா யூதர்கள் வந்து எல்லாருமே மரித்ததுக்கு பிறகு உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கையில இருக்கக்கூடியவர்கள். அதுல ஃபாரிசிஸ், சாடுசிஸ் இரு சமயத்தார் இருப்பாங்களே, அதுல ஃபாரிசிஸ் வந்து தே பிலீவ் இன் ரிசரக்ஷன், சாடுசிஸ் சதுசேயர்கள் வந்து ரிசரக்ஷன் இல்லை என்று நம்புகிறவர்கள். ஸோ ஈவன் ஃபாரிசிஸ் வந்து யூதர்கள் யாராவது ஒருத்தருக்கு இதை உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கை இல்லாமல் இருந்தா அவங்கள நிச்சயமா ஒரு அதாவது திட்டிடுவாங்க போல. சோ அந்த அளவுக்கு உயிர்த்தெழு இருக்கிற நம்பிக்கையில இருந்தவங்க தான் யூதர்கள். சோ மார்த்தால் வந்து என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா உயிர்த்தெழுவான், எப்போ இப்போ கிடையாது, கடைசி நாள்ல உயிர்த்தெழுவான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நீ என்ன விசுவாசிக்கிறாயா, இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், இதை விசுவாசிக்கிறாயா? உடனே அவள் திரும்ப சொல்றா, என்ன சொல்றா மார்த்தாள், அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரன் ஆகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். சி, இங்கேயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எஸ் ஆண்டவரே, நீர் லாசருவை உயிரோடு கொண்டு வர முடியும் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லல, நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் நீர் யாரு, உலகத்தில் வருகிறவரான தேவனுடைய கிறிஸ்து, அதை விசுவாசிக்கிறேன். தோமா அந்த இடத்துல பார்க்கும்போது, ஒருவேளை இயேசுவானவர் நித்திரியா இருக்கக்கூடிய லாஸ்ரை உயிரோடு கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கல, போலாம் நம்ம போய் அவரோட சேர்ந்து நாமும் சாவோம் அப்படின்னு புறப்பட்டு போறாங்க. இங்க மார்த்தால் கூட அவருடைய விசுவாசத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எஸ் ஓகே, யூ ஆர் த மெஸ்ஸயா, த சன் ஆஃப் காட், த ஒன் கம்மிங் டு த வேர்ல்ட், I know that. ஆனா அவளால இயேசுவானவர் மரித்த லாசரை உயிரோடு கொண்டு வர முடியும் என்று விசுவாசிக்க இயல முடியல. இறுதியில பாத்தீங்கன்னா, கடைசியில மேரியோட இயேசுவானவர் என்கவுண்டர். ஓகே, மேரியோடு மாத்திரமல்ல அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில இயேசு சுவாமி வந்துட்டார்னு சொல்லி மார்த்தா மூலமா மரியாள் கேள்விப்பட்டு அந்த கல்லறை கிட்ட போகும்போது என்ன செய்யறான்னா, அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். சி, மரியாள் கூட அதே விதமான ஒரு விசுவாசத்துல தான் சொல்றா, நீர் இங்கே இருந்திருந்தா அவன் மரித்திருக்க மாட்டான். சோ இவளுடைய விசுவாசத்தை நீங்க பார்த்தா கூட, ஓகே எஸ் இப்ப கூட இயேசுவானவர் நினைச்சாருன்னா, லாசருவை, மரித்த லாசருவை உயிரோடு கொண்டு வர முடியும் என்று விசுவாசிக்க முடியவே இல்லை. இயேசு சுவாமி ஆவியில கலங்குறாரு, கண்ணீர் விடுறாரு. ஜனக்கூட்டத்துல சில பேர் கூட சொல்றாங்க, அவர்கள் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணவும் கூடாதா. சோ ஜனங்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, திரும்ப பாருங்க அவங்களுடைய எண்ணத்தை, சரி ஓகே, இது மரித்த லாசரை உயிரோடு கொண்டு வர முடியும்னு கூட நினைக்கல, குருடனுக்கு பார்வை கொடுத்தவர் இவனை சாகாம இருந்திருக்கலாமே, இருக்க வச்சிருக்கலாமே, அப்படிதான் இவன் ஜனங்கள் கூட பாக்குறாங்க. மார்த்தால் அப்படிதான் பாக்குறா, மரியாள் அப்படிதான் பாக்குறா, அதே போல ஜனங்களும் இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணவும் கூடாதா அப்படின்னு சொல்லிதான் கேக்குறாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில தான் இயேசுவானவர் இந்த அற்புதத்தை செய்யறாரு. மரித்து நாலு நாள் ஆனாலும் நாற்றம் எடுக்கும் என்று சொன்னால் கூட இயேசுவானவர் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. எப்படி அற்புதத்தை செய்கிறாருன்னா, கல்லை புரட்டிருங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஒருவேளை லாசருவே வெளியே வான்னு சொல்லி உரத்த சத்தமா சொல்வதற்கு முன்னதாக அவர் சொல்ற ஒரு காரியம் என்னவென்றால், பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பயங்கரமான ஒரு பிரேயர், ஓகே, அஃபர்மிங் பிரேயர், அதுவும் ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு பிரேயர். லாசருவே உயிரோடு எழுப்போம் அப்படின்னு சொல்லி கூட ஜெபிக்கல, என்ன ஜெபிக்கிறார்னா, இயேசுவானவர் மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். ஜனக்கூட்டத்தார் விசுவாசிக்கல, மரியாள் விசுவாசிக்கல, மார்த்தால் விசுவாசிக்கல, இவங்கெல்லாம் விசுவாசிக்கணும், இவங்கெல்லாம் விசுவாசிக்கணும். என்ன நடக்கணும், நீ என் ஜபத்தை கேட்டு விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார், மரித்தவன் வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த சம்பவத்தின் இடையில நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா, அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக மாறினார்கள். மரித்த லாசரு உயிரோடு வந்ததுக்கு பிறகு அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக மாறினார்கள். ஆனாலும் சில பேர் வந்து அவரை விசுவாசிக்கல, தொடர்ந்து அந்த செய்தியை லாஸ்டர் உயிரோடு எழுந்தான்ற செய்தியை அந்த சில ஜூஸ் அவரை கில் பண்ணுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, கொல்லும்படியாக அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க. உடனே அவங்க ஆலோசனை சங்கத்தை கூப்பிட்டு எப்படி நம்ம ஜீசஸ கில் பண்ணுன்னு சொல்லி சமயம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில தான் என்ன நடக்குதுன்னா, 12th chapter மரியாள வீட்டில் ஒரு பெரிய ஒரு விருந்து ஏற்படுத்துறாங்க. கிரீஃப், ஓகே, 11th chapter ஃபுல் ஆஃப் கிரீஃப். ஆனால் 12th chapter நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த மரித்த லாஸ்டர் உயிரோடு வந்ததுக்கு பிறகு இயேசுவானவரை கொல்ல வகை தேடுறாங்க என்ற அறிந்த செய்தியை அறிந்த மாத்திரத்துல கூட மரியாள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு விருந்து உண்டு பண்றாங்க. ஒரு பைபிள் கமெண்டேட்டர் என்ன சொல்றாருன்னா, அவர் தான் இந்த பாயிண்ட கொண்டுறாரு, கிராட்டிடியூட் என்கிற ஒரு பாயிண்ட கொண்டு வருகிறார். கிரீஃப் டு கிராட்டிடியூட், இந்த விருந்து உண்டு விருந்த ஏற்படுத்தினது வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக, ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக. அந்த இடத்துலதான் அந்த மரியாள் வந்து இயேசுவின் பாதங்கள்ல பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 11th chapter கிரீஃப் பிகாஸ் ஆஃப் டெத், 11th அதிகாரத்துல கிரீஃப் துக்கம் வியாகுலம் லாஸ்டர் மரித்ததுனால. 12th chapter நீங்க பாத்தீங்கன்னா, கிராட்டிடியூட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் டெத் த்ரெட். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், மரித்ததுனால அந்த வீடு முழுவதுமாக துக்கமாக இருந்தது. ஆனால் 12th chapter இயேசுவை பிடிக்க வகை தேடி கொண்டிருக்கிறாங்க. இந்த 12th chapter நீங்க பாத்தீங்கன்னா, இவன் லாஸ்டரஸுடைய செய்தி எல்லாருக்கும் பரவன உடனே அநேகர் விசுவாசிகளாக மாறினாங்கன்ற செய்தி கேட்ட உடனே லாஸ்டரவையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி வகை தேடுறாங்க. ஓகே, கிராட்டிடியூட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் டெத் த்ரெட். ஒருவேளை இன்றைக்கு நாம் அப்ளிகேஷன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We need to be grateful to God even in the midst of sufferings, pain, death threat, இந்த மாதிரி சிச்சுவேஷன், இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல கூட நாம் தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, delays are not his denials. காலம் தாழ்த்துகிறார் என்று நாம் யோசிக்கும் போது தேவன் நம்மை கைவிடுகிறதற்கு அவர் நினைக்கிறார் என்ற அர்த்தமே அல்ல. இன்றைக்கு நாம் ஐசையா 50 பார்த்தோம்ல, ஏசாயா 50 வாசிக்கும் போது 2nd வசனத்துல, மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ. Is my hand shortened that it cannot redeem, or have I no power to deliver? நம்மை ரட்சிப்பதற்கு, நம்மை விடுவிப்பதற்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை, அவரிடத்தில் வல்லமை இல்லாமலும் இல்லை. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை நமக்கு தான் தெரியும், இந்த சூழ்நிலை ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெயின் சஃபரிங், இந்த சூழ்நிலையில கூட ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கை குறுகி போகவில்லை, விடுவிக்காமல் போகாதபடிக்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் இருக்கல, ஐ ஹவ் பவர். எப்படி இந்த யோவான்களின் சுவிசேஷத்தில் நாம் சில அற்புதங்களை தியானிக்கும் போது இயேசுவின் வல்லமை வெளிப்படும் போது சுகம் கிடைத்தது, இயேசுவின் வல்லமை வெளிப்படும் போது லாஸ்டர் உயிரோடு வந்தானோ, அதே வல்லமை இன்றைக்கும் உண்டு. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை, விடுவிக்கிறதுக்கு அவரிடத்தில் பலன் இல்லாமல் போகவில்லை. டைட்டில் நீங்க மறந்து போகலாம், 8 weeks உடைய மெசேஜ் நீங்க மறந்து போகலாம், பட் திஸ் சாங், ஓகே, தட்ஸ் மை ப்ரேயர், ஹி லிவ்ஸ் இன் அஸ், ஹி லிவ்ஸ் இன் அஸ் அண்ட் ஹி கேன் டூ கிரேட்டர் திங்ஸ் இன் ஆர் லைஃப்ஸ். தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும். மரித்தவர் உயிரோடு வரும்போது, தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களை எழுப்பும் போது அதே வல்லமை நமக்குள்ள இருக்கு. ஓகே, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். வாய் வாட்டர் டு வாய் scarcity to abundance, rough to smooth, illness to wellness, forsaken but favored, blind faith to true faith, grief to gratitude. The same power lives in us, and He will help us to see greater things than this. யோவான்கள் சுவிசேஷத்தில் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாருன்னா, இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமக்கு சீஷருக்கு முன்பாக செய்தார். இந்த ஏழு அற்புதம் மட்டும் இல்லை, யோவான் கேள்வி சுவிசேஷத்தில் பார்க்கிற இந்த ஏழு அற்புதம் மட்டும் இல்லை. யோவான் இப்படிதான் எழுதுறாரு, யோவான் 20 அதிகாரத்தில், இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். எதனால செய்தார் தெரியுமா? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக. கடைசி மெசேஜில் தான் நம்ம பார்த்தோம், எப்படி வேலைக்காரங்க விசுவாசிக்கல, மார்த்தால் விசுவாசிக்கல, சீஷர்கள் விசுவாசிக்கல, மரியாள் விசுவாசிக்கல, ஜனக்கூட்டத்தார் விசுவாசிக்கல, எல்லாம் விசுவாசிச்சாங்க. சுகத்தை தர முடியும்னு விசுவாசிச்சாங்களே தவிர மரித்தவன் உயிரோடு வர முடியும்னு விசுவாசிக்கல. நாம் எல்லாரும் அவர் தான் தேவனுடைய குமாரன் நாம் விசுவாசிக்கும்படியாகவும், அதோட முடியல. என்ன சொல்றாருன்னா, அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. சோ அல்டிமேட் அப்செக்டிவ் என்ன தெரியுமா? இந்த ஏழு அற்புதத்தையும் யோவான் எழுதி வைக்கும் போது வெறும் இம்மைக்காக மாத்திரம் அவரிடத்துல விசுவாசம் வைக்கல, நித்திய ஜீவன், மரித்ததுக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக அவரிடத்தில் விசுவாசம் வைக்கும்படியாக தான் இந்த ஏழு அற்புதத்தை யோவான் கெழுந்தவர் யோவான் கெழுந்த சுவிசேஷத்தில் நாம் யோவான் எழுதியிருக்கிறார். We will see greater things than this. Yes, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர் செய்ய முடியும். The same power lives in us. Okay? But let's not believe just for miracles, just for signs and wonders. Let's believe in Him for eternal life. அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக மாத்திரம் அவரிடத்தில் நாம் விசுவாசம் வைக்காமல் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வோம் என்பதற்காக அவரிடத்தில் விசுவாசம் வைப்போம். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம், நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 8 வாரமாக யோவான் கெழுந்த சுவிசேஷத்திலிருந்து நீ செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் தியானிப்பதற்கு உதவி செய்த உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்பதுதான் எங்களுடைய திருச்சபைக்கு நீ கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, திருச்சபையின் வாழ்க்கையில இவர்களை காண எங்களுக்கு உதவி செய்யும். இப்படிப்பட்டவைகளுக்காக மாத்திரம் நாங்கள் உம்மிடத்தில் விசுவாசம் வைக்காதபடிக்கு, நித்திய ஜீவனுக்காக உமோடு யுக யுகமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக உம்மிடத்தில் விசுவாசம் வைக்க எங்களுக்கு உதவி செய்தல்லும். எங்களுடைய வாழ்க்கையில கூட சுவாமி, தண்ணீர் திராட்சரசமாக மாறட்டும், ஸ்கார்சிட்டி இல்லாமை என்பது ஒரு அபண்டன்ஸ், திருப்தி கொள்ளுகிற விதத்துல மாற்றும், ரஃப்னஸ் ஸ்மூத்தாக மாற்றும், இல்னஸ் வெல்னஸ் ஆக மாற்றும், எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த பிளைண்ட் ஃபைத்த ஃபெய்த்த மாற்றி ட்ரூ ஃபெய்த்த தார், எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கிரீஃப் இவைகள் மாறி கிராட்டிடியூட் நன்றி உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.